ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய நற்சிந்தனை பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து. பக்கம் 40, 41. தலைப்பு: அருட்பணியின் சிறப்பு தொடர்கின்றது. நள்ளிரவு 1 மணி நேரத்துக்கு முன்னர் நீலகண்டன் சுறுசுறுப்பாக எழுதி கொண்டிருந்தார். மூன்றாவது பக்கம் எழுதும்போது சாதாரணமாக திரும்பி அவர் தம் குருநாதர் கண்ணீரோடு இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். நீலகண்டன் கேட்கின்றார், என்ன குருதேவா, நீங்களுமா அழுகிறீர்கள், எதற்காக? பாபாஜி சொல்கின்றார், எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். ஆனால் ஆண் பிரிவு என் குழந்தையை எடுத்து சென்று விடும் போலிருக்கின்றது. சிறிது நேரம் கழித்து பாபா மகிழ்ச்சியடைந்து நீலகண்டனை தொடர்ந்து எழுதுமாறு பணித்தார். வேறு பக்கத்தை முடிக்கும்போது வாக்கியம் முற்றுப்பெறாத நிலையில் இருந்தது. இருப்பினும் பாபா எழுதுவதை நிறுத்தும்படி அவருக்கு கட்டளையிட்டார். இது போதும், டாக்டரிடம் செல். செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு நீ ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு முன்னரே உனக்கு ஓய்வு தேவை. நீலகண்டன் பாபாவின் கட்டளைக்கேற்ப அவர் அருகில் சென்றார். மேல் துணியை அவள் என்று கூறிய சத்குரு அவர் மார்பின் நடுவே தம் விரலால் தட்டி பின் கொஞ்சம் மேற்பகுதியிலும் இருபுறமும் மறுபடியும் தட்டினார். நீலகண்டன் சில மணி நேரம் தியானித்தார். கால் வலியின் காரணமாக தூக்கம் வரவில்லை. விடியற்காலையில் அந்த வினோதமான குரல் மறுபடியும் கேட்டது. உன் குழந்தைகளை காப்பாற்ற இன்னும் ஓர் உறுதிமொழி எடுத்துக் கொள்வாயா என்று கேட்டது. நீலகண்டன், நீ யார் என்று கேட்டார். பதில் ஏதும் இல்லை. உரையாடல் முடிந்ததும் இரவு 10:30 மணிக்கு நீலகண்டன் தம் மேசையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார். ஒளிக்காட்சியில் பாபாஜி தோன்றினார். பாபாஜி, குழந்தாய், நீ அந்த குரலிடம் உனக்கு பின் நூலை வெளியிடுமாறு வலியுறுத்துகிறாயா என்று கேட்டார். நீலகண்டன், பாபாஜியின் குரலைத் தவிர எந்த குரலை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. 2 நூல்களுமே நான் இறந்த பின்னர் வெளியானாலும் நான் கவலைப்படவில்லை. ஆனால் உங்கள் சொல் ஒருபோதும் பொய்க்காது. நாம் இருவரும் இணைந்து 3 ஆண்டுகள் உழைத்தால் உங்கள் அருட்பணி நன்றாக நிறைவேறும் என்று சொல்லவில்லையா? பின்னர் அது எப்படி தவறாகப் போகும்? இதை சொல்லிவிட்டு நடுக்கத்தால் கீழே விழ இருந்தார் நீலகண்டன். உடனே குருநாதர் அவரை பார்த்து தழுவிக்கொண்டார். தலையின் நடுவில் முத்தம் கொடுத்து கண்ணீரை துடைத்து, சிவன் மார்க்கண்டேயருக்கு 17 வயதை தரவில்லை என்றும் 16 என்றுதான் அருளினார். அதுபோல் உனக்கும் எப்போதும் 51 வயதுதான். இப்போது எழுது. சிவானந்தரை பற்றி எழுதி முடிந்த பின் அரவிந்தரை எடுத்துக்கொள். அவர் 12 பக்கங்கள் எழுதினார். இரவு 2 மணிக்கு பாபாஜி தோன்றினார். போதும் குழந்தாய், காலையில் 9 மணிக்கு டாக்டர் வந்து இதயத்திற்கு என சிறப்பு ஊசி போடுவார். மருத்துவமனையில் மேலும் சில ஊசிகளுக்கும் ஏற்பாடு செய்வார். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். உனக்கு என்றும் 51 வயதுதான். காலை 9:30 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை அரசினர் பொது மருத்துவமனையில் ஊசி போட்ட பிறகு நீலகண்டன் உணர்வற்று கிடந்தார். பின்னர் சாந்தோமில் குளுத்தியானத்தில் கலந்து கொள்ள நெடுந்தூரம் நடந்தார். பாபாஜியின் குழுவில் அதிர்வை பெற விரல்களை தொட்டார். இரவு 11 மணி, நெற்றியின் நடுவில் வழக்கம் போல ஒரு ஒளிப்பொறி. பாபாஜி சொன்னார், கிரியை, யோகம், சாதனை ஆகியவற்றிற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டாய். இனி எழுத விரும்புகிறாய் என நினைக்கின்றேன். நீலகண்டன் சொன்னார், ஆம் குருதேவா. பாபாஜி கூறினார், ஆனால் இது உனக்கு உன் காலுக்கும் சோர்வை தரும். இருப்பினும் இடைவிடாது கிரியையை பற்றி தொடர்ந்து எழுது என்றார் நீலகண்டன். ஆனால் பாபாஜி, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் மீந்த துன்பம் கொடுக்கின்றேன் என்று சொன்னார். பாபாஜி கூறினார், எனக்கு நீ தொல்லையில்லை. உன்னால் எனக்கு பெருமை. நீ முழுமையாக என்னிடம் சரணடைந்து விட்டாய். உன் வலிமையான எழுத்தையும் அறிவையும் நான் பயன்படுத்துகின்றேன். நான் லாகிரியை தவிர உன்னிடம் மட்டுமே அடிக்கடி பேசியிருக்கின்றேன். எனக்கோ மற்றவர்களுக்கோ நீ தொல்லையில்லை. என் பணிக்காக நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உனக்கு உதவி செய்பவர் என் பணியில் உதவி செய்வார். அவர்கள் உனக்காக ஏதும் செய்யவில்லை. நான் விரும்புவதால் உனக்கு உதவி செய்கின்றார்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ.